தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை குறித்து வந்து பேசியிருக்கிறீர்கள். அந்த அம்சம் தொடர்பாக நீங்கள் வந்து ஆளுநரிடம் என்ன விவாதித்தீர்கள்?
நான் சொன்னேன், இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஆர்டிகல் 191 கான்ஸ்டிடியூஷன்ல அதோட விவரம் கொடுத்துருக்காங்க, இதுல எல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகும்னு. அதுபடி சசிகலா மேல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் வருதில்லை. எதிர்காலம்ல என்ன ஆகும், உயிரோட இருப்பாளா, வந்து நாட்டை விட்டு ஓடி போயிடுவாளா, இல்லாட்டா வந்து உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்லே போயிடுவாளா, இதெல்லாம் வந்து கவர்னருக்கு பாக்குறதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த தக்க சமயத்துல மெஜாரிட்டி இருக்கா இல்லையா, சசிகலா தான் லிஸ்ட் கொடுத்துருக்க, பன்னீர்செல்வம் வந்து லிஸ்டே கொடுக்கல. தினம் உங்க மீடியால தான் நான் வந்து பாக்குறேன், வந்து நிறைய எம்எல்ஏ தான் எம்பி தான், ஒரு பேர் கிடையாது, ஒரு கையெழுத்து கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஸோ ஆகவே வந்து நான் சொன்னேன், ப்ராப்பர் ப்ரொசீஜர் வந்து சசிகலாக்கு ஓத்து கொடுத்து அப்புறம் மறுநாள் ஒரு அந்த அசம்பிளி கன்வீன் பண்ணி ஒரு தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம் வந்து அவளை பிளேஸ் பண்ண சொல்லணும், அதில் ஓட் ஆனோம் ஓப்பன் அசம்பிளியில். அதுதான் அதுதான் முறைன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட.
நீங்கள் ஏற்கனவே பல தளங்களில் கூறியிருக்கிறீர்கள், இது வந்து காலதாமதப்படுத்துவதற்கான அரசியல் சட்டப்படி வாய்ப்பே இல்லை, அவர் வந்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமாம், கரெக்ட். இது வந்து இப்போ என்ன கிட்டத்தட்ட 8-9 ஆயிடுத்து, அதுவும் வந்து ஒரு கோர்ட் கேஸ் வரப்போகுது, அதுக்காக எதிர்பார்த்து உட்காந்து இதுவரையும் வந்து கோர்ட்டு டேட்டே கொடுக்கல எப்போ வந்து சொல்ல போகிறாருன்னு. அது தவறு, இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோட எல்லா தீர்ப்பிலையும் தெளிவாக இருக்கு, வந்து கவர்னருக்கு வந்து லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் வேற யாரும் சேலஞ்ச் பண்ணலையானா ஒரு கவுண்டர் லிஸ்டோட அதை உடனே அந்த அந்த வேட்பாளருக்கு ஒரு இது ஓட்டு கொடுத்து முதலமைச்சராக்கி சட்டசபையை கன்வீன் பண்ணி ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை பாஸ் பண்ண வேண்டும்.
கவர்னர் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறதா சொல்லப்பட்ட ஒரு லெட்டரில் வந்து ஆர்டிகல் 164(4)ல வந்து உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை வந்து 6 வந்து எலெக்ட் ஆக முடியுமா, அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா, அந்த சாத்தியக்கூறு இருக்கான்னு ஆராயறதுக்கு கவர்னருக்கு வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு அப்படிங்கு சொல்லியிருக்காங்க.
164(4)ல அப்படி இல்லை. நேற்று சுப்ரீம் கோர்ட்ல நான் வந்து வேற ஊழல் சிதம்பரம் ஊழலோட பத்தி நான் பண்ணேன், அப்போ வந்து சில தமிழ்நாட்டோட வழக்கிங்கள் வந்து அங்கே மென்ஷன் பண்ணார்கள். உடனே சீஃப் ஜஸ்டிஸ் சொல்ல இதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிடிஷன் போகணும், உங்கள் டேர்ன் வரும், அப்போ பார்த்து.
கவர்னர் வந்து இப்போ இந்த மாதிரி முடிவு எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வழக்கு போட போறீங்களா?
நான் வந்து எனக்கு அதுக்கு அது அந்தஸ்து கிடையாது, அதுக்காக வராத எம்எல்ஏ போடணும், இல்லாட்ட பாதிக்கப்பட்டவர் போடணும், சசிகலா போட முடியும், ஆனால் அதுக்கு முழுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நேற்று வரலையும் சோலி சொராப்ஜி வந்து அந்த பக்கம் வந்து இன்னைக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இனிமேல் கவர்மெண்ட் இது கவர்னர் வந்து இனிமேல் தாமதம் பண்ண முடியாதுங்க.
ஆனால் இப்போ நீங்கள் வந்து வழக்கு தொடர போறதாக சில ஊடகங்கள் வந்து செய்திகள் வந்திருக்கு.
அது போய் சார், அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நிர்பர்கள்லாம் வந்து ஒன்றும் படிக்கிறது இல்லை நினைக்கிறேன், எல்லாத்தையும் வேணும்னே அப்படி பண்ணுறா. நான் தெளிவாக சொன்னேன் வந்து ஒரு இனிமேல் வந்து மண்டேக்கு மேலே டிலே ஆச்சுன்னா வாய்ப்பு உண்டு இது மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கு ஆர்டிகல் 32(2)ல.
பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக 10 எம்பிக்களும் வந்து சில எம்எல்ஏக்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து
அமைச்சர்
இது கட்சிக்குள்ளேயே வந்து அணி மாறினால் வந்து இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி இது அட்ராக்ட் ஆகுமா?
ஆமா, அது நேச்சுரலி அங்க ஓட் எதிராக கொடுத்தா 3-line பேப்பர்னு சொல்றா வந்து இந்த நம்பிக்கை தீர்மானம் வந்தா அது சசிகலா வந்து நியமிக்கப்பட்டால் முதலமைச்சரா அவர் வந்து 3-line பேப்பர் இஷ்யூ பண்ணலாம், அதை எதிராக போட்டா அவர் சீட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிடும்.
இன்னைக்கு வந்து சசிகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காலதாமதத்துக்கு வந்து காலதாமதத்துக்கும் எம்பிக்கள் வந்து அந்த அணி மாறுவதற்கும் வந்து யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
பிஜேபி கவர்மெண்ட் பொறுத்தவரையிலும் பிஜேபி கட்சி பொறுத்தவரையிலும் அவளுக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. யாராவது ஒரு 2 அமைச்சர் இருக்கலாம், அவ வந்து தனிப்பட்ட அந்தஸ்துல இதை செஞ்சிருக்கலாம். ஆனா வந்து நான் பொறுத்தவரையிலும் அதே மாதிரி நானும் பிஜேபி சார்பாக செய்யல, நான் வந்து என்னோட அபிப்பிராயம் சட்டம் படி என்ன அதை வச்சுட்டு நான் பண்ணேன். சட்டம் தான் மேலே, வேற எல்லாம் கீழே. அந்த கொள்கைக்காக அந்த நோக்கத்துக்காக நான் வந்து வந்திருக்கேன். அதனால யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு நான் கட்டாயமா சொல்ல முடியும், இல்லைன்னு.
சில அமைச்சர்கள் வந்து இதுல வந்து ஈடுபாடு காட்டுறதுக்கு என்ன நீங்க சொல்ற மாதிரி?
அது இடத்துல அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அக்கறை வந்து என்னாத காரணம் இருக்கும். அடிக்கடி நிறைய ரெண்டு மூணு அமைச்சர் வந்து அடிக்கடி தமிழ்நாடு போயிட்டு வருவார்கள். அங்கே புதுக்கூட்டம் நிகழ்ச்சி இல்லாட்டாலும் அதுக்காக வந்து அவளுக்கு என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்காக பண்ணிடலாம்.
இல்லை அங்கே தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கும் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய அளவில் தலையிடுறதுக்கும்
எது நாங்கள் வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியுமோ அது வந்து கவர்மெண்ட்டும் பார்ட்டியும் இதில் இன்வால்வ் இல்லை. ஒரு ரெண்டு அமைச்சர் இருந்தால் எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஆனால் வந்து எப்படி நான் இருக்கேனோ இதில் தமிழ்நாடு இஷ்யூவில், அதே மாதிரி அவளும் வந்து அக்கறை காட்டலாம்.
ஆளுநர் வந்து எத்தனை நாளைக்குள் முடிவெடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா நினைக்கிறீங்க?
அவருக்கு இன்னும் அதிகாரம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து பல தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரீசனபிள் பீரியட். இப்போ எதுக்காக அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கார்? ஒரு கோர்ட் கேஸுக்காக. அது ரீசனபிள் இல்லை. பல நிகழ்ச்சி நடக்கும் எதிர்காலம்ல, அது எல்லாத்தையும் வச்சுன்னு நம்ம பார்க்க போனோம். நம்ம கட்சியிலேயே ஒரு உறுப்பினர் இருக்கார், லோக்சபா உறுப்பினர் ஜெக்தம்பால் பால்னு. அவர் ஒரு நாளுக்கா முதலமைச்சரா ஆனா யூபி காலை வந்து ஆனார். ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் மத்தியானம் ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தா அவர் வந்து ரிசைன் பண்ணி சாயந்தரம் போயிட்டார்.
சரி, இப்போ இந்த இந்த பிரச்சனையில வந்து இப்போ நீங்க வந்து அரசியல் ரீதியா வந்து இதுல வந்து யார் பலனடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதா நினைக்கிறீங்க?
அது எனக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. எம்எல்ஏ இருந்தாலும்